குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது வீண் விரயமான காரியங்கள், குர்ஆனில் ரெண்டு வார்த்தை வீண் விரயத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று இஸ்ராஃப், இன்னொன்று தப்தீர். இஸ்ராஃப் என்று சொன்னால் தேவையான காரியங்களுக்காக செலவழிப்பது, ஆனால் தேவையில்லாத செலவை அதில் அதிகரித்துக் கொள்வது. தேவையான காரியம் தான் திருமணத்திற்காக செலவழிக்கிறோம், தேவையான காரியம் தான், ஆனால் அதிலே தேவையில்லாத காரியங்களை ஆக்கிக் கொள்வது என்பது இஸ்ராஃப். இன்னொன்று இருக்கிறது தப்தீர். தப்தீர் என்று சொன்னால் தேவையில்லாத செலவு, தேவையில்லாத காரியம், அந்த காரியமே தேவையில்லாதது. உதாரணமா சொல்வதானால் சடங்குக்காக அதை கொண்டாடுவதை போல, சடங்கை கொண்டாடி அதற்காக வேண்டி நாம் விருந்து வைப்பதை போல. பெருமக்களே, ஒன்று இஸ்ராஃப் என்று சொன்னால் இன்னொன்று தப்தீர். அல்லாஹ் ரெண்டையும் குர்ஆனிலே கண்டித்து சொல்கிறான். முஸ்ரிபீன்களை அல்லாஹ்வுடைய நேசம் ஒரு காலம் அவர்களுக்கு ஏற்படாது என்று சொல்கிறான். யார் தங்களுடைய காரியங்களிலே தேவையில்லாமல் செலவு செய்கிறார்களோ அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அவர்கள் எண்ணி பார்க்க கூடாது என்று சொல்கிறான். யார் தபுதீர் என்ற தேவையில்லாத காரியங்களையும் ஆக்கி அதற்காக செலவு செய்கிறார்களோ அவர்கள் சைத்தானின் கூட்டாளிகள் என்று சொல்லி காண்பிக்கிறார். பெருமக்களே, எனவே நாட்டை உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளிலேயும் தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இஸ்ராஃப் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், தேவையில்லாத செலவுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இந்த தனி மனித வாழ்க்கை எவ்வளவோ மனசஞ்சலப்படுகிறோம். விலைவாசி இது கூடியது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த மாதங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகளை சேர்க்க வேண்டிய அப்படி உள்ள காலம், செலவழிக்கக்கூடிய பெற்றோர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடுத்தர வர்க்கத்தினர் அதற்காக படக்கூடிய சிரமம் சாதாரணமானதல்ல. பெருமக்களை காரணம் என்னவென்று சொன்னால் தேவையில்லாத செலவுகளை நாம் ஆக்கிக் கொண்டோம், அதன் விளைவாக தேவையான காரியங்களிலே செலவழிப்பதிலே சிக்கல் ஏற்படுகிறது. எனவேதான் இந்த உலகத்தில் தேவையில்லாத அந்த செலவுகளை விட்டும் தற்காத்துக் கொள்ளும்படி மார்க்கம் தெளிவுடன் நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறது. தேவையில்லாத காரியங்களை, தேவையில்லாத பொருள்களை, பார்க்கும் பொருள்களை எல்லாம் வாங்கி வைத்ததனுடைய விளைவாக என்ன ஆகிவிட்டது என்றால், தேவையான செலவுகளுக்கு செலவழிக்க இயலவில்லை என்பதோடு, பெருமக்கள் அருமையான பெருமக்களே, பொது காரியங்களுக்கான செலவழிப்பும் ரொம்ப குறைந்து போய்விட்டது. பொது காரியங்களுக்கான செலவழிப்பு என்பதும் ரொம்ப குறைந்து போய்விட்டது. அது விஷயங்களுக்காக உள்ள அந்த செலவுகள் எல்லாம் மிக குறைந்த நிலையில் ஆகிவிட்டது. சையிதுனா முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஹாபிகளிலே பெரிய சஹாபி, அதற்கு முஆவியா இப்னு அபி சுஃபியான், ஒரு விருந்து வைக்கிறார்கள். அந்த விருந்திற்கு சையிதுனா அபூதுரல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சையிதுனா அபூதுரல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு விருந்துக்கு சென்ற உடனே அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள்களை பார்த்தால் அவ்வளவு ஆடம்பரமான பொருள்கள், அவ்வளவு உயர்ந்த பொருள்களை, உணவுகளை தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உணவுகளுடைய எண்ணிக்கைக்கும் அளவில்லை, அந்த அளவிற்கு வைக்கப்பட்டிருந்ததற்கு மாவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி ஒரு விருந்து வைத்திருந்தார்கள். இவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக சையிதுனா அபூதுரல் கிஃபாரி ரழியல்லாஹு வந்த உடனே சொன்னார்கள், இன் கான மின் பைத்தில் மால் ஃபாந்த சாரிகுன் வ இன் கான மின் அபீக ஃபாந்த முஸ்ரிஃபும். செலவு எதன் அடிப்படையில் நீங்கள் செலவு செய்து வைத்திருக்கிறீர்கள்? பொது பணத்திலிருந்து இப்படி நீங்கள் செலவழித்திருந்தால் நீங்கள் திருடர் என்று சொன்னார்கள். நீங்கள் திருடர், திருட்டு குற்றவங்களின் மீது சாட்டப்படும். பொது பணத்திலிருந்து உங்களுடைய தேவைக்காக எந்த அளவிற்கு செலவழிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு தான் செலவழிக்க வேண்டும். ஆனால் பொது பணத்திலிருந்து இப்படிப்பட்ட ஆடம்பரமான செலவை நீங்கள் செலவழித்தால் ஃபாந்த சாரிகுன், நீங்கள் திருடர் என்று குற்றம் எழுதப்படும். இல்லை, நான் சம்பாதித்த சொத்து, என்னுடைய தகப்பனாருடைய சொத்திலிருந்து தான் இப்படி விருந்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் ஃபாந்த முஸ்ரிஃபுன், நீங்கள் வீண் விரயம் செய்பவர், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை விட்டு நீங்கியவர் என்று சொன்னார்களாம். பெருமக்களே, எப்படி காரியமாக இருந்தாலும் சரி, வீண் விரயம் வருவதென்பது பொது காரியத்தின் வழியாக வந்தால் அது இன்னும் ஆபத்து, தங்களுடைய சொந்த சொத்தாக இருந்தால் அதுவும் பேராபத்து தான் என்பதை சையிதுனா அபூதுரல் கிஃபாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கி காண்பித்தார். அருமையான பெருமக்களே, அதன் விளைவாக இன்று நல்ல காரியங்களுக்கு உதவி செய்வதிலே உள்ள நிலைப்பாடுகள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. பழைய காலங்களில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் பெருமக்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? ஏழைகளுக்கு உதவுவதாக நியத்து வைத்துக் கொள்வார்கள், மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வதாக ஆசை வைத்துக் கொள்வார்கள், அதற்காக வேண்டி ஒரு நதிர் செய்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட முயற்சிகளிலே தங்களுடைய பங்களிப்பை செலுத்துவதன் வழியாக யார் பொது காரியங்களுக்கும் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் அவர்கள் உதவி செய்கிறார்களோ, அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களிக்கிறான், அவர்களுக்கு மிக இக்கட்டான நேரத்திலே அல்லாஹ் உதவி செய்கிறான். எதிர்பாராத இக்கட்டான சோதனையான காலகட்டத்திலே அவர்களுக்குண்டான உதவி ரப்பின் புறத்திலிருந்து கிடைக்கிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு உண்டான உபகாரம் செய்வதில் இருக்கிறான். எதுவரை அந்த மனிதர் மற்றவர்களினுடைய காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அவருடைய காரியங்களை சீராக்குகிறான் என்று வருகிறது. தேவையில்லாத செலவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கணக்கிட்டு பார்த்தால், நம்முடைய நிக்காகில் இருந்து வீட்டிலே செலவழிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் திட்டமிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், தேவையில்லாத செலவுகள் என்பது மிக கூடி போய்விட்டது பெருமக்களே. அதன் விளைவாக அல்லாஹுடைய முஹப்பத்தை எடுபட்டு விடும், சைத்தான் கூட்டாளியாக மாறிவிடுகிறான். தேவையான காரியங்களிலே அல்லாஹுடைய பரக்காத்துகள் அங்கிருந்து சென்று விடுகிறது என்றெல்லாம் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு எச்சரித்து காண்பிக்கிறது. இன்று தனி மனிதனுடைய வாழ்க்கையும் சமுதாய வாழ்க்கையும் இந்த முஸ்லிமீன்களாலே வீண் விரயம் செய்பவர்களாலே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் அடிக்கடி ஞாபகம் காட்டிய ஒரு செய்திதான், கீழக்கரையிலே வாழ்ந்த ஒரு பெரிய கொடைவள்ளல், அவரை சந்திப்பதற்காக வேண்டி, பொது காரியத்திற்காக வேண்டி, அவரை சந்தித்து கேட்பதற்காக வேண்டி சில பேர் பள்ளியினுடைய பள்ளி கட்ட வேண்டும் ஊரிலே அதற்காக சென்றிருக்கிறார்கள். நாட்டில் அப்படி சில பேர் இருந்தார்கள். இன்று பாருங்க, நம்ம ஒரு கபிரிஸ்தான் இருக்குது, இதுல அடக்கி எத்தனையோ பேரை அடக்குகிறோம், பல்லாயிரக்கணக்கான மௌத்தாக்களை நாம் அடக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் இதை வக்ஃபு செய்தவர்கள் யார் என்று கூட நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அந்த வக்ஃபு செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கிறதா? சென்னையில் எல்லாம் சென்று பார்த்தால் நெருக்கடிக்கு மிக்க நகரமாக ஆகிவிட்டது. 15-20 மஹல்லாக்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது கபிரிஸ்தான் என்பது. இங்கிருந்து தூக்கித்தான் மொத்தமாக செல்கிறார்கள். ஏனென்றால் இல்லை, தங்களுடைய காரியங்களுக்காக சொத்துக்களை வாங்கி குவிப்பதற்கு அதுக்குண்டான சமுதாயம் அதில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை பொது காரியங்களிலே செலுத்தவில்லை பெருமக்களே. அதன் விளைவாக நாம் எவ்வளவோ வகையான சிரமங்களை இன்று படுகிறோம். நம்முடைய முன்னால் உள்ளவர்கள் ஒரு சில மக்கள், வடார்காட்டிலே ஒரு சி அப்துல் ஹக்கீம் இருந்தார், கிட்டத்தட்ட அவர் மாத்திரம் 16 பள்ளிகளை பள்ளிவாசல்களை கட்டியிருக்கிறார், 2 காலேஜுகளை உருவாக்கி இருக்கிறார். சென்னையிலே ஏழைகள் முஸ்லிம்கள் வந்தால் தங்குவதற்காக என்று அங்கே பைத்துல் ஹஜ்ஜாஜ் என்று சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த சித்திக் சரா என்பதை அவர் தான் கட்டி வைத்தார். பார்க்கிறோம் பெருமக்களே, நான் மலேசியா சென்றிருந்த பொழுது ஒருவரை சந்தித்தேன். அவர் சொன்னார், அதற்கு நான் நீயத்து வைத்திருக்கிறேன், 100 பள்ளி கட்ட வேண்டும் என்று சொன்னார். 100 பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று நீயத்து வைத்திருக்கிறேன், 14 பள்ளிவாசல் கட்டியிருக்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹ் எனக்கு அவ்வளவு ஆயுச தருவானான்னு தெரியல என்றார். முதலாவது விஷயம், அவருக்கு அவ்வளவு சொத்து இல்லை. தன்னுடைய பொருளாதாரத்திலே வருட வருடம் 2 வருஷத்திற்கு ஒரு பள்ளி என்று திட்டமிட்டு சேமித்துக் கொண்டிருக்கிறார் அவர். பெருமக்கள், இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே 4 பள்ளிவாசல் கட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய கணக்காக 100 பள்ளியை வைத்திருக்கிறார். என்னுடைய பெற்றோர்களுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, மௌத்தானவர்களுக்காக என்று நான் நியத்து செய்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு ஆயுசை நீடித்து தர வேண்டும், இல்லை என்று சொன்னாலும் கூட அதற்கான கூலி உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னேன். பெருமக்களை, யதார்த்தம் தானே அது. இன்று அப்படி நியத்து வைப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் நாம்? பொது காரியங்களுக்காக வேண்டி உள்ள செலவிலே அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார் என்று காட்டுகிறோம். இதை நம்முடைய சொந்த பொருளாதாரத்திலிருந்து பொது காரியங்களுக்காக செலவழிக்கக்கூடிய நிலைப்பாடுகள் சமுதாயத்திலே ரொம்ப கீழறங்கி போய்விட்டது. சில பேர் இருந்தார்கள் நாட்டிலே, அதன் விளைவாக இன்று பாக்தியாத்தினுடைய ஒரு பகுதி சி அப்துல் ஹக்கீம் அவர்கள் கட்டி தந்தது. பெருமக்களே, அன்றைய காலகட்டத்திலே இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாலேயே அந்த பாக்தியாத்தினுடைய கட்டிடத்திற்காக வேண்டி அன்று 100,000 நிதி உதவியை கொடுத்தவர். இப்படி உலகத்தில் சில பேர் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள், சீரழிகள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எண்ணிக்கை ரொம்ப குறைந்து போய்விட்டது. சுயநலங்களும் சொந்த காரியங்களுக்கு உண்டான பொருளாதாரத்தை வளர்ப்பதுதான் கூடியிருக்கிறது, அல்லாது பொது காரியங்களுக்காக செலவழிப்பு என்பது ரொம்ப குறைந்து போயிருக்கிறது. சீதக்காரி மரைக்காரி சந்திக்க சென்றிருக்கிறார்கள், ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று. நாங்கள் பலரிடத்திலும் கேட்டிருக்கிறோம், உங்கள் பங்குக்குண்டான உதவியை தாருங்கள் என்று கேட்ட பொழுது, அப்படியா, சரி, அதற்கான உதவியை செய்கிறேன் என்று அவர் நாடி இருக்கிறார். ஆனால் அங்கே போகும்பொழுது ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. இவர்கள் சென்றிருந்த நேரத்தில் அங்கே உள்ள ஒரு பணியாளர் ஒரு சின்ன குமிழி விளக்கு என்று வைத்துக் கொள்வோமே, அதை பொருத்துவதற்காக வேண்டி, அதிலே விளக்கை ஏற்றுவதற்காக வேண்டி, தீப்பட்டி இல்லாத காலம், அதனால் அதை கல்லை உரசி அதனை தீயை உண்டாக்கி அதிலே பொருத்துகிறார். சிக்கிமுக்கி கல்லுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை உரசி அதிலே தீயை உண்டாக்கி அந்த குமிழியை பொருத்துகிறார். பொருத்தி அதற்கு அடுத்த விளக்கை பொருத்த வேண்டும், அந்த கல்லை மீண்டும் உரசுகிறார். அவரை சத்தம் போடுகிறார், ஏற்கனவே பொருத்தியாகிவிட்டதே, அதிலிருந்து நீங்கள் தீயெடுத்து மற்றதிலே வைத்தால் போதுமானது, மீண்டும் கல்லை உரசுவதற்கான தேவை என்ன? இவர்கள் பார்க்கிறார்கள், நாம பள்ளிக்கு உதவி கேட்டு வந்திருக்கிறோம்,
கல்ல உரசுறதுக்கே இந்த பாடுபடுத்துறாரு. இந்த மனுஷர் பள்ளிக்கு என்ன உதவி செய்ய போறார்? இவற்றிலிருந்து நாம் உதவி வாங்கி இன்னைக்கு பள்ளி கட்ட என்று இவர்கள் மனதிலே நினைக்கிறார்கள். ஆனால் வந்தவர்களை விளக்கம் கேட்கிறார்க்கு பிறகு, நாங்க பள்ளி வாசல் கட்டுறதுக்காக வந்திருக்கிறோம் சொன்னாங்க. அப்படியா, எந்த இடம் என்ன ஏதுன்னு விவரம் கேட்டுவிட்டு அவர்களிடத்தில் இருந்து அந்த பொருளை வாங்கி ஒரு 100,000 பணம் 1,000 என்று எழுதி அவருடைய கையில கொடுக்கிறாங்க. அந்த காலத்துல 1,000 பொருளாதாரம் பவுன் 30 ரூபா வித்த காலம். அப்ப அந்த நேரத்தில் 1,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய காசா தெரிஞ்சு. இவங்க பார்த்தாங்க, கல் உரசுறதுக்கு சண்டை ஓடிட்டு இருந்தவர் 1,000 ரூபா எழுதியிருக்கிறாரன்னு குசு குசுன்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏதோ ரகசியமா பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த அவர் அந்த நோட்டை கொண்டாங்கன்னு சொல்லி ரெண்டாவது வாங்கி என்ன பேசுறாங்களோ தெரியலையேன்னு சொல்லி இன்னொரு சைபர் போட்டு கொடுத்தாராம். அவங்க அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. என்ன 1,000 10,000 ஆயிடுச்சு. இந்த கல்லை உரசுவதிலே இப்படி கடினம் காட்டியவர், அதிலே மற்றவரிடத்தில் சண்டை ஓட்டவர், 1,000 10,000 ஆக்கி தந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு அவரிடத்தில் விளக்கம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், என்னுடைய சொந்த காரியங்களிலே தேவையில்லாத அந்த செலவுகளை நான் தவிர்த்துக் கொள்கின்ற காரணத்தினாலே பொது காரியங்களில் இவ்வளவு செலவு செய்ய முடிகிறது என்று சொன்னார் பெருமக்கள். இன்றும் நடைமுறையிலே கண்கூடான எத்தனையோ மனிதர்களை நான் மலேசியாவிலே சொன்னேனே, பனைக்குளத்திக்காரர், ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளத்தை சார்ந்தவர், இங்கேயும் கூட இந்த மணிமுத்தாருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு பள்ளி கட்டி கொடுத்திருக்கிறார். எங்கெல்லாம் பள்ளி வாசல்கள் இல்லையோ, கிராமமாக இருக்கிறதோ, கட்ட முடியாத இடமாக இருக்கிறதோ, ஒரு 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்ல பள்ளி வாசல் கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அருமையான பெருமக்களே, இன்று தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, சமுதாய வாழ்க்கையிலையும் சரி, அதை போல பொதுவாகவும் சரி, ஏற்பட்டுவிட்ட சிரமங்கள் எல்லாம் நமக்கு நாமே தேவையில்லாமல் ஏற்படுத்தி கொண்ட செலவுகளினாலே வந்தது, இஸ்ராஃபினால் வந்தது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள பொருளாதாரமும் சீராகுவதற்கு, அதேபோல் சமுதாயமும் சீர் பெறுவதற்கு, நாடும் சீர் பெறுவதற்கு தேவையில்லாத இஸ்ராபான செலவுகளை விட்டும் நம்மை தற்காத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவசியமான காரியங்களுக்கு செலவு செய்வதோடு சமுதாயத்தினுடைய உயர்வான நல்ல காரியங்களுக்கும் நம்மால் செலவு செய்ய முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே வரம்பு மீறியவர்களாக முஸ்ரிஃபீன்களை பற்றி மிக அதிகமாக கண்டித்து சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், யார் இஸ்ராஃப் செய்கிறார்களோ அந்த இஸ்ராஃப் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து அடையாளமிடப்பட்ட வேதனைகள் இருக்கிறது என்று சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அங்கிருந்து அடையாளமிடப்பட்ட கற்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை அழித்தொழித்தான் என்பது வரலாறு. அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. தேவையில்லாத செலவுகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹு தஆலா நமக்கு தந்த ஹலாலான் நம்முடைய பொருளாதாரத்தை ஹலாலானதாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. தேவையில்லாத எல்லா ஹராமான காரியங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை தற்காத்தருள்வானாக. அவன் தந்த பொருளாதாரத்திலிருந்து, அவன் தந்த பேரருளிலிருந்து, அவன் விரும்பிய உயர்ந்த காரியங்களுக்கும் செலவு செய்வதற்குண்டான நசீபையும் நர்பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததி சந்ததிக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.